நான் இப்போது என்னுடைய சத் சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கம் ஆக மூன்று கேள்வியெல்லாம் இந்த முறை வந்திருக்கின்றது. இருப்பினும் அந்த கேள்விகள் ஆழ்ந்து சிந்திக்கப்பட வேண்டிய கேள்விகளாக அமைந்ததால் இன்றைய சத்சங்கம் சுவாரஸ்யமாக இருக்கும். முதலாவது கேள்வி வந்திருக்கின்றது ஒரு அன்பரிடமிருந்து, ஒரு கிரியா சாதகரிடமிருந்து. நீங்கள் சத்சங்கத்திலும் சொல்லியிருக்கின்றீர்கள், நாங்கள் கிரியா சாதகர்களாக இந்த உடலில், இந்த உடலில் நாங்கள் இருக்கும்போது இந்த கிரியா யோகம் எங்களுக்கு கிடைத்ததுக்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று பல முறை சொல்லுவீர்கள். அதை நான் சொல்லளவில் உள்வாங்கி இருக்கின்றேன், என்னுடைய பயிற்சிகளையும் செய்கின்றேன். ஆனால் இப்போது கடந்த ஒரு மாத காலமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நீங்கள் பேசும்போதுதான் நான் அதை முழுமையாக உணர்கின்றேன். ஏன் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள், ஏன் இந்த உடலில் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்து பார்க்கின்றேன். அந்த ஆய்வின் மூலம் எனது உணர்வு நிலையில் நான் அதை சரியாக புரிந்து கொள்கின்றேன். அதற்கு நன்றி என்று அவர் ஒரு கருத்து தெளிவாக்கம் கருத்தாக கொடுக்கின்றார். அதைவிட இன்னொரு வசனமும் அந்த கேள்வியில் போட்டிருக்கின்றார். கீதாச்சாரத்தில் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போவதற்கு என்பதற்குரிய உள்ளர்த்தங்களும் தனக்கு புரிகின்றது என்று ஒரு வசனத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவருடைய கருத்து மிகவும் ஆழமான கருத்து. அவருடைய உணர்வு நிலையை பற்றி நான் அவருடன் இன்னும் பேசவில்லை. இருப்பினும் அந்த உணர்வு நிலை அவருக்கு கிடைக்கின்றது கிரியா யோகா சாதகராக இருக்கும் போது. இப்போது அந்த உடலில் கிடைக்கின்றது. அந்த உடலின் தன்மை, அதாவது அந்த உடலின் பெருமை, இந்த உடல் கிடைத்தது இந்த யோகத்துடன் எவ்வளவு நல்லது என்பது புரிகின்றது. அதற்கு மேலாக எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போவதற்கென்ற கீதாச்சார சொல்லும் தனக்கு புரிகின்றது என்று அதில் போட்டிருக்கின்றார். அதை வைத்து நாங்கள் இன்னும் சிறிது உள்நோக்கி சென்று பார்ப்போம். எங்களுடைய நிலைப்பாட்டை எல்லா சாதகர்களும் அதில் பயன்பெறுவதற்கு, முதலாவதாக இந்த உடலை நாங்கள் பெற்றது, அந்த உடலில் இருக்கும் போது இந்த கிரியா யோகத்தை பெற்றது மிகவும் மிகவும் அற்புதமான ஒரு விடயம். இந்த உடலில் எங்களுக்கு இந்த கிரியா யோகம் கிடைத்தது மிகவும் அற்புதமானது. அதைத்தான் அந்த சாதகர் தான் உணரத் தொடங்கிவிட்டேன், இந்த சைவ சித்தாந்த அடிப்படை வகுப்புகள் தொடங்கிய பின் தான் அந்த உணர்வு நிலை எனக்கு வரத் தொடங்கிவிட்டது. நான் தான் கொடுத்து வைத்தது என்பதை இப்போதுதான் உணர்கின்றேன் என்பது அவருடைய கருத்து. அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த உடல், இந்த உலகத்தில் பல ஜீவராசிகள் இருக்கின்றது. எல்லா உயிர்களுக்கும் உடல் இருக்கின்றது. ஆனால் இந்த மனித உடல் என்பது ஒரு அற்புதமானது. முதலாவதாக, ஏனென்றால் இந்த மனித உடலில் இருந்துதான் நாங்கள் பதிஞானத்தை பெறலாமே தவிர வேறு உடல்களில் இருந்து பெற முடியாது. இருப்பினும் அதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கின்றது. கதைகள் இருக்கின்றன. சில மிருகங்கள், சில பூச்சிகள், சிலந்தி, அவையெல்லாம் அந்த உடலில் இருக்கும் போதே இறை அருள் பெற்றதாக. அதை பற்றி விரிவாக பின்னர் பார்ப்போம். அதுவும் உண்மைதான். ஆனால் நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்திலிருந்து எங்களுடைய மனித உடலை பற்றி என்ன அறிந்து விட்டோம்? இந்த மனித உடல் 36 தத்துவங்களால், கருவிகள் அந்த மனித உடலில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதே கருவிகள் தான் எல்லா உடலிலும் பொருத்தப்பட்டிருக்கின்றன, மற்ற உயிர்களுடைய உடலிலும். ஆனால் மனித உடலில் இருக்கும் போதுதான் இந்த 36 கருவிகளின் செயல்பாடும் முழுமையாக நாங்கள் செயல்படுத்த முடியும். மற்ற உயிரினங்களிலும் இந்த 36 கருவிகளில் சில கருவிகள் தான் அந்த உயிரினங்களுக்கு செயல்பாட்டுடன் இருக்குமே தவிர, பதிஞானத்தை அடையப் போவதற்கு தேவையான இந்த 36 கருவிகளின் இயக்கமும் மனித உடலில் இருந்தால்தான் இயக்கி அதை அடைய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் தான் என்னவோ தெரியாது, இந்த அன்பர் தன்னுடைய உணர்வு நிலையை தொடக்கிவிட்டார் தன்னுடைய ஆய்வில். அது முதலாவது விடயம். இரண்டாவது, நாங்கள் இந்த பிறப்பில், இந்த உடலில், இந்த கிரியா யோகம் எங்களுக்கு கிடைத்தது. சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த, சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் எங்களுக்கு கிடைத்தது. இன்னொரு அற்புதமான விடயத்தையும் நான் அங்கு சேர்க்கின்றேன். அந்த விடயம் என்ன? இந்த சைவ சித்தாந்தம் சைவ சமயத்தில் சொல்லப்பட்ட ஒரு சித்தாந்தம். உலகில் பல சமயங்கள் இருந்தாலும் சைவ சமயமே ஆதி சமயம் என்று சொல்லுகின்றார்கள் எல்லோரும். ஆகவே அந்த சமயத்திலிருந்துதான் இந்த சைவ சித்தாந்தம் தோன்றியது. ஆகவே அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு உடலில் வந்து பிறந்திருக்கின்றோம். அந்த சமயத்தை மையமாக வைத்து, ஆகவே எங்களுக்கு இன்னும் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த சைவ சித்தாந்தத்தை படிப்பதற்கு இன்னும் நாங்கள் கிட்டவாக இருக்கின்றோம். ஆனால் எந்த உடலில் இருந்தாலும், மனித உடலில் எந்த சமயத்தில் இருந்தாலும் இந்த சித்தாந்தத்தை படிக்கின்றார்கள். தங்களுடைய சமயம் மூலமாகவும் படிக்கலாம் அந்த கருத்துக்களை, அல்லது இந்த சைவ சித்தாந்தத்திற்குள் வந்தும் படிக்கின்றார்கள். இருப்பினும் எங்களுடைய பிறப்பு சைவ சமயத்தில் நாங்கள் உயிர்களாக பிறந்தபடியால் நாங்கள் மேலும் கொடுத்து வைத்தவர்கள். ஆகவே இந்த கிரியா யோகமானது, சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகமானது எவ்வளவு முக்கியமானது என்பது எங்களுக்கு அந்த அன்பர் சொன்ன கருத்து மூலம், அதை நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்தில் சொல்லி இருக்கின்றோம். இந்த உடல் எங்களுக்கு கிடைத்ததுக்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த கிரியா யோகம் கிடைத்ததுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றோம் என்று சொன்னதை அவர் கொஞ்சம் விரிவுபடுத்தி இந்த உடலுடன் சம்பந்தப்படுத்தி இருக்கின்றார். நல்ல விடயம். அதே நேரம் இந்த உடலில் நாங்கள் இருக்கும்போது இன்னொன்றையும் நாங்கள் உணர வேண்டும். அந்த அன்பர் உணர்ந்திருப்பாரோ எனக்கு தெரியவில்லை, அவருடன் நான் பேசவில்லை நேரடியாக. இந்த உடலில் நாங்கள் இருக்கும் போது நல்லவற்றை பார்த்து விட்டோம். நாங்கள் வீக்னஸ் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில், எங்களுக்கு தடையாக இருக்கும் சிலவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? நாங்கள் ஆணவ மலத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த மலத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற அறிவு நிலையும் சிறிது சிறிதாக எங்களுக்கு கூட வேண்டும். அதற்காகத்தான் இந்த சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் அடிப்படையை படிக்கின்றோம். என்ன மாதிரி இந்த இருள் நிலையிலிருந்து வெளியால் வர முடியும், அதற்குரிய உபாயம் என்ன, அதை பார்க்கும் போதுதான் இந்த அடிப்படை தத்துவங்கள், 36 தத்துவங்கள், கருவிகள் பூட்டிய எங்களுடைய உடல், அந்த கருவிகள் எல்லாம் எப்படி தொழிற்படுகின்றன, அதை நாங்கள் எப்படி சரி செய்யலாம், ஒழுங்கமைக்கலாம் என்று பல விடயங்களை பார்க்க தொடங்கிவிட்டோம். இப்போதுதான் உங்களுக்கு இதை பற்றிய அறிவு சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கின்றது, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து. ஆகவே இந்த அன்பர் தன்னுடைய உணர்வு நிலையை சொன்னபடியால் இதையும் உணரும்படி உணராவிட்டால் அவரை நான் ஊக்குவிக்கின்றேன், எல்லோரையும் ஊக்குவிக்கின்றேன். ஆய்வு செய்யுங்கள். ஆகவே இந்த ஆய்வில் இந்த இருள் மலத்தில் நாங்கள் இருப்பதையும் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும். நல்லவற்றை மாத்திரம் எடுத்து இது கிடைத்து விட்டதே என்று சொல்லிக்கொண்டிருக்காமல் வேறு என்ன அமைந்திருக்கின்றது இந்த உடலில், அதை நாங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும், அதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்பவற்றையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதைவிட இந்த உடலில் இருக்கும் போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொண்டோம். நாங்கள் இந்த உடலில் இந்த வினைகளுடன் இந்த உடலில் இறைவன் மூலமாக புகுத்தப்பட்டு இந்த வினைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இந்த மாயா உலகத்தால் பொய்யெல்லாம் உண்மை என்றும் உண்மையெல்லாம் பொய் என்றும் நாங்கள் அதிலும் அகப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் படித்துக்கொண்டு போகின்றோம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில். ஆகவே அதுவும் எங்களுக்கு ஒரு பலவீனமான விடயம், ரெண்டு பலவீனமான விடயம். ஆணவ மலத்தில் கட்டுண்டிருத்தல், பொய்யையும் உண்மையையும் விளங்காது மாறி மாறி பொய்யை உண்மையென்றும் உண்மையை பொய்யென்றும் நினைத்து கொண்டு வாழ்கின்றோம். அதிலிருந்தும் விடுபட வேண்டும். அதைவிட இதிலிருந்து விடுவதற்கு இனி என்ன வழி என்று சொல்லித் தருவதுதான் இந்த சைவ சித்தாந்தம் அடிப்படை கருத்துக்கள் என்பதை சிறிது சிறிதாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதிலிருந்து விடுபடும் வழிக்குத்தான் நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும். அந்த தயார்படுத்தும் நிலையில்தான் எங்களுக்கு கிடைத்த சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகம் முன்னிற்கின்றது. ஏனென்றால் கிரியா யோகத்தில் எங்களுக்கும் சத்குரு இருக்கின்றார், பரம்பொருளுக்கும் எங்களுக்கும் இடையில் அவர் எங்களை வழிநடத்தி பரம்பொருளின் திருப்பாதத்தில் கொண்டே சேர்ப்பார் என்பதுதான் எங்களுடைய சத்குருவின் செய்தி. ஆகவே கிரியா யோகத்தில் இந்த நிலையை நல்ல நிலையும் உண்டு. இந்த உடலில் நாங்கள் இப்போது சீவிக்கும் போது திருத்த வேண்டிய நிலை, அதாவது எதிர்செயலுள்ள நிலைகளை நாங்கள் திருத்த வேண்டும். ஆணவ மலத்திலிருந்து விடுபட வேண்டும். உண்மை பொய்களை பகுத்தாய வேண்டும். சரியான வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும். இவற்றையெல்லாம் தருவதற்குத்தான் சத்குரு கிரியா பாபாஜி கிரியா யோகம் மூலமாக எங்களுக்கு இருக்கின்றார். அதற்கு மேலாக அந்த அறிவை தருவதற்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் கிடைக்கத் தொடங்கிவிட்டது பாபாஜியின் அருளினால். ஆகவே இந்த அன்பர் சொன்ன கூற்று சொல்லளவில் சரி என்று தெரிகின்றது. ஆனால் செயலளவில் அவர் எவ்வளவு தூரம் அதை உணர்கின்றார், அல்லது மற்றவர்களும் எவ்வளவு தூரம் அதை உணரலாம் என்பதற்கு இந்த விளக்கத்தை இன்று முன்வைத்தேன் உங்களுக்கு. இதை நாங்கள் இன்னும் சைவ சித்தாந்த வகுப்புகளை அடிப்படை வகுப்புகளை படித்து கொண்டு போகும்போது இன்னும் உங்களுடைய அறிவில் பல விடயங்கள் தெரிய வரும். நீங்கள் இருக்கும் உடலின் இயக்கம் எப்படிப்பட்டது, என்ன நடக்கின்றது, உங்களுடைய இயக்கம், உங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்கின்றது, இந்த அனாதி பொருட்களான பதி, பசு, பாசம் எப்படி இயங்குகின்றது, எல்லாம் இப்போ உங்களுக்கு சிறிது சிறிதாக தெளிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் மேலும் தெளிவுக்கு வரும் பாபாஜியின் அருளினால் என்று நான் பாபாஜியை பிரார்த்திக்கின்றேன். ஆகவே நன்றி அன்பரே உங்களுடைய கேள்விக்கு. ஆனால் இறுதியில் ஒரு வசனத்தை அமைத்திருந்தீர்கள், எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்வதற்கென்று கீதாச்சாரத்தில் சொன்னது இப்போ புரிகின்றது என்றீர்கள். உங்களுக்கு எவ்வளவு புரிதல் இருக்குமோ எனக்கு இன்னும் தெரியாது உங்களோட பேசும் வரைக்கும். ஆனால் அதில் மூன்று விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்வதற்கென்று கீதாச்சாரம் சொன்னது, நாசூக்காக சொன்னது, உலகியல் மக்களுக்கு ஒரு வகையில் அந்த சொல்லு பொருந்துகின்றது. அதாவது நாங்கள் இங்கு வரும்போது ஒன்றையும் கொண்டு வரவில்லை, போகும்போது ஒன்றையும் கொண்டு போகப் போவதில்லை. அது எங்களுடைய வாழ்க்கை முறையில் எங்களுடைய இந்த உடலில் நாங்கள் புறப்படுக்கும் போது என்ன நடக்கின்றது, இறக்கும் போது என்ன நடக்கின்றது, புறக்கும் போதும் எங்களுடன் ஒன்றும் வரவும் இல்லை, இறக்கும் போதும் ஒன்றும் போகவும் இல்லை என்று உலகியல் வகையில் அது தெளிவாக இருக்கின்றது ஓரளவு எல்லோருக்கும். ஆனால் அதை ஆய்வு செய்து பார்க்க எல்லோரும் பயப்படுகின்றார்கள். ஆனால் இருக்கின்றது. ஆதலால் பிழையான வாழ்க்கையில் அவர்கள் வாழவும் சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்றது மாயா உலகத்தில். இருப்பினும் இறக்கும் போதுதான் அவர்களுடைய விழிப்புணர்வு வருகின்றது என்று ஓரளவு உலகியலில் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் கிரியா யோகா உடல் எடுத்திருக்கின்றீர்கள், கிரியா யோகத்தை பயிலுகின்றீர்கள், செயல்முறையில் உங்களுக்கு தெரிந்த விடயம் என்ன? இந்த கீதாச்சாரத்திலிருந்து எதை கொண்டு வந்தீர்கள், எதை கொண்டு போவதென்றால், நீங்கள் இந்த புறப்புக்கு வரும்போது சூட்சும தேகத்தில் பழைய புறப்புகளில் நீங்கள் செய்த எல்லா வேதாந்த சித்தாந்த பயிற்சிகளையும் கொண்டிருக்கின்றீர்கள், முழுமையாக சித்தாந்த பயிற்சிகளை கொண்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் அதான் சூட்சும உடலுக்கு செய்யப்பட்ட பயிற்சி. கிரியா யோகத்தில் ஐந்து உடல்கள், தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவு உடல், ஆன்ம உடல். இதில் தேக உடலை விட மற்றைய நான்கு உடல்களும் சூட்சுமமானது, காரண உடலானது ஆன்மா. ஆனால் இந்த உடல்களுக்கு செய்யும் பயிற்சிகள் எல்லாம் அடுத்தடுத்த உடல்களுக்கு கொண்டு செல்லப்படும் என்று நாங்கள் எங்களுடைய சத்சங்கங்களிலும் எங்களுடைய கிரியா யோகா சாதனையிலும் பயின்று வருகின்றோம். அதுதான் உண்மை. அதே போல் நாங்கள் என்னத்தை இந்த பிறப்பிலிருந்து கொண்டு போகப் போகின்றோமோ அந்த ஐந்து நான்கு உடல்களிலும் அதையே மற்றைய பழைய பிறப்புகளிலிருந்து இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே கீதாச்சாரத்தில் சொன்ன அந்த அற்புதமான வசனம் எங்களுக்கு எப்படி பொருந்துகின்றது? கிரியா சாதகர்களுக்கு, எங்களுடைய ஆன்மாக்கு. நாங்கள் அந்த வசனத்தின்படி அந்த வசனம் எங்களுக்கு சரியாக பொருந்தால், நிச்சயமாக பொருந்தாது. அது உலகியலுக்கு சரி, ஆனால் சாதனை செய்யும் சாதகர்களுக்கு நாங்கள் பழைய பிறப்புகளிலிருந்து இந்த நான்கு சூட்சும தேகங்களிலும் எங்களுடைய பயிற்சிகளை இந்த பிறப்பிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதனால் தான் எங்களுக்கு இந்த கிரியா யோகா வாழ்க்கை கிடைத்தது. அதே போல் இந்த பிறப்பில் எங்களால் செய்ய முடிந்த பயிற்சிகளை, இந்த சூட்சும தேகத்திற்கு பாபாஜியின் செயல்முறை பயிற்சிகளை நாங்கள் செய்யும் போது, அது நாங்கள் கொண்டு வந்த பயிற்சியுடன், சூட்சும தேக பயிற்சியுடன் சேர்ந்து அடுத்த பிறப்பிற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. ஆகவே கிரியா சாதகர்கள், நாங்கள் எதை கொண்டு வந்தோம்? சூட்சும தேக பயிற்சியை கொண்டு வந்தோம். எதை கொண்டு போகப் போகின்றோம்? சூட்சும தேக பயிற்சியை கொண்டு போகப் போகின்றோம் என்பதுதான் கிரியா சாதகர்களுக்குடைய அந்த கீதாச்சாரத்தின் விளக்கம். ஆனால் இனி சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் இதை பார்ப்போம். சிறிது ஒரு கண்ணோட்டம். சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் என்னத்தை கொண்டு வந்தோம்? சைவ சித்தாந்தம் எங்களுக்கு என்ன சொல்கின்றது? வினை கொள்கையில் என்ன சொல்கின்றது? பிராப்த வினையுடன் நாங்கள் இந்த உடலுக்குள் புகுந்தோம், அதை முடிப்பதற்காக பிறந்தோம். அது காலம் நியதி கொடுத்து இறைவன் வைத்தார். அதை நிச்சயமாக முடிக்கத்தான் போகின்றோம். அதை முடிக்காமல் நாங்கள் இந்த உடலை விட்டு போக முடியாது. அது இறைவனின் கணக்கு. ஆனால் இந்த பிறப்பில் என்ன செய்கின்றோம்? ஆகாமிய வினையை சேகரிக்கின்றோம். இந்த பிறப்பில் சேகரிக்கும் நல்வினை தீவினைகள் எல்லாம் ஆகாமிய வினைகளாக வருகின்றன. ஆகவே இந்த பிறப்பை நாங்கள் விடும்போது எங்களுடைய ஆகாமிய வினை, இந்த உடலை நாங்கள் விட்டு நீங்கியவுடன் எங்களுடைய மொத்த வினையாகிய இறைவனுடன் கையில் இருக்கும் சஞ்சித வினைக்கு செல்கின்றது. மூன்றும் இறைவன் உடல் தருகின்றார். பிராப்த வினை சிலவற்றை எடுத்து தருகின்றார் அந்த உடலில் அனுபவிப்பதற்கு, எங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றதாக, ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்றதாக. முழுமையாக தரமாட்டார், எங்களால் என்ன முடியுமோ அதுக்கேற்றதுதான் தருவார் அந்த உடலில். ஆகவே சித்தாந்த முறையில் பார்த்தாலும் அந்த கீதாச்சாரத்தில் சொன்ன வசனம் உலகியலுக்குத்தான் பொருந்துகின்றதே தவிர, சைவ சித்தாந்தத்தில் சொன்ன கோட்பாட்டின்படி நாங்கள் இந்த பிராப்புக்கு வரும்போது பிராப்த வினையுடன் வந்தோம், போகும்போது ஆகாமிய வினையுடன் போகின்றோம். ஆகவே இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஆனால் அந்த அர்த்தமான ரெண்டு விடயத்தையும் நாங்கள் விட்டுவிட்டு, சைவ சித்தாந்தத்தில் சொன்ன விடயத்தையும் விட்டு, வினை கொள்கையை, கிரியா யோகத்தில் சொன்ன சூட்சும தேக பயிற்சிகளையும் முறையாக செய்யாமல் விட்டோமாக இருந்தால், நாங்கள் உலகியலில் இருந்து செயல்படுவது போல பிறக்கும் போதும் ஒன்றுடனும் வரவில்லை, இறக்கும் போதும் ஒன்றும் கொண்டு போகவில்லை, இந்த சுழற்சி தொடர்கின்றது. ஆகவே நாங்கள் விழித்தெழ வேண்டும். இந்த உடல், இந்த கிரியா யோகம், அதன் அடிப்படையாக இருக்கும் சைவ சித்தாந்தம், கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் உங்களுடைய பிறப்புக்கு அர்த்தம் உண்டு. நீங்கள் கொண்டு வந்ததற்கும் அர்த்தம் உண்டு, கொண்டு செல்வதற்கும் அர்த்தம் உண்டு என்று இந்த அன்பருக்கு அவருடைய சொல்லை வைத்து இன்னும் விரிவாக எல்லா சாதகர்களுக்கும் போய் சேரும்படியாக இந்த கருத்தை இன்று சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய உரையில் இவை இந்த முறையில் நிகழாவிட்டாலும் இந்த அடிப்படை கருத்துக்கள் சைவ சித்தாந்தத்திலிருந்தும் கிரியா யோகத்திலிருந்தும் நான் அறிய பெற்ற விடயங்களே தவிர என்னுடைய சொந்த விடயம் அல்ல. ஆகவே அந்த அன்பருடைய கேள்வியிலிருந்து நாங்கள் அவற்றை இன்று சிந்திக்கின்றோம். அடுத்த கேள்வி ஒன்று வருகின்றது. அது என்னவென்றால், அது முதலும் வந்த கேள்வியல்லான், பயிற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு சாதகரிடமிருந்து தான். நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒழுங்குபடுத்தலாம்? இது நாங்கள் சைவ சித்தாந்தத்திலும் பார்த்திருக்கின்றோம், பேராசிரியர்களுடைய உரை மூலம் வொய்சப் பாபாஜியிலும் பார்த்திருக்கின்றோம். வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டியது முக்கியம். அதற்கு முதலாவதாக தேவை, சுருங்கச் சொன்னால், ஆய்வு, சுய ஆய்வு, சுய பரிசோதனை. நாங்கள் எங்களையே சுய பரிசோதனை செய்து சுய ஆய்வு செய்தால்தான் வாழ்க்கையை நாங்கள் எப்படி ஒழுங்கமைக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை தோன்றும். ஆனால் அந்த ஆய்வோ பரிசோதனையோ இல்லை என்றால் அந்த சிந்தனை எழப்போவதில்லை. அதுவும் மாயைதான், நாங்கள் செய்த வினைதான். இருப்பினும் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு எப்படி ஒழுங்கமைக்கலாம் என்றால், ஆய்வு, சுய ஆய்வு நிச்சயமாக தேவை, சுய பரிசோதனை நிச்சயமாக தேவை. இது ரெண்டுமே ஒரு அடிப்படையான ஒரு செயல். இந்த செயலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் ஒவ்வொரு விடயத்திலும் சிந்திக்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அமைக்கப்படும். ஆனால் என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு நல்லொரு உவமானத்தை வேறொரு இடத்தில் சொன்னார். அதை இந்த இடத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு பென்சிலைப் போல வாழ வேண்டும் என்று ஒரு உவமானம் கொடுத்தார். அது மிகவும் அற்புதமான உதாரணமாக எனக்கு தெரிகின்றது. இங்கு மக்களுக்கு இந்த கருத்து நேரடியாக விளங்காவிட்டாலும், ஒரு பென்சிலை போல் வாழ வேண்டும் என்று அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஒரு பென்சில் தனியே இருக்குமாக இருந்தால் அதன் செயல்பாடு இருக்காது. ஏனென்றால் பென்சிலால் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் செயல்பட முடியாது. அதே நிலைதான் எங்களுடைய ஆன்மாவுக்கும். ஆன்மாவால் தனிப்பட்ட முறையில் செயல்பட முடியாது. ஆனால் நாங்கள் தான் நினைக்கின்றோம், நான் தான், நான் தான், எனது தான், எனது தான் என்று இயங்குகின்றோம் என்று. ஆனால் எங்களை இயக்குபவன் பரம்பொருள். ஆகவே அந்த பென்சிலின் நிலை தான் எங்களுக்கு என்று இந்த பேராசிரியர் அருமையாக கொடுக்கின்றார் இந்த உதாரணத்தை. ஆகவே நாங்கள் ஒரு பென்சிலை போல் வாழ வேண்டும் என்ற அந்த உபமானத்தை நான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு போகின்றேன் ஒவ்வொரு நிலையையும். ஆகவே நாங்கள் பென்சில் நிலையில் இந்த ஆன்மா இருக்கின்றோம், நாங்கள் இறைவனுடன் இருக்கின்றோம். இறைவன் இயக்கினால்தான் எங்களால் இயங்க முடியும் ஒவ்வொரு நிலையிலும் என்பதை மறந்து விடாதீர்கள். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், எந்த செயல்பாடும் இறைவனின் இயக்கம் இல்லாது ஆன்மா இயங்க முடியாது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே இந்த பென்சிலின் இயக்கத்தின் அடுத்த நிலையை பார்ப்போம். இந்த பென்சில் எப்படி தொழிற்படும்? அது ஒரு ஓவியரின் கையுக்கு போனால் அதை அன்ப அந்த ஓவியர் அந்த பென்சிலை பாவித்து அந்த ஓவியத்தை தீட்டுகின்றார். அது ஒரு நல்ல நிலைக்கு பயன்படுகின்றது. அதே நேரம் ஒரு கொலையாளியின் கையில் அந்த பென்சில் இருக்கும்போது அவர் தன்னுடைய கொலை திட்டத்தை பற்றி எழுதுகின்றார் அந்த பென்சிலால் என்று பேராசிரியர் அந்த உவமானத்தை கொடுக்கின்றார். அது ஒரு தீய விஷயத்துக்கு போகின்றது. ஆகவே இந்த பென்சிலை எடுத்து பார்த்தால் அது நல்லதற்கும் செயல்படுகின்றது, தீயதுக்கும் செயற்படுகின்றது. அதே போல் தான் எங்களுடைய ஆன்மாவும், நாங்கள் பதி பாசத்துக்கு இடையில் கட்டுண்டிருக்கிறோம் பசுவாக. பதியுடன் சேர்ந்தால் நல்ல விடயம், பாசத்துடன் சேர்ந்தால் கெட்ட விடயம். அது அங்கு பொருந்துகின்றது என்று பேராசிரியர் கூறுகின்றார். மூன்றாவதாக என்னத்தை அவர் பார்க்கின்றார் என்றால், இந்த பென்சிலானது நாங்கள் பென்சிலை சீவி சீவித்தான் பென்சிலை பாவிப்போம். ஏனென்றால் கூர் மழுங்கினால் திரும்ப சீவ வேண்டும், திரும்ப அதை எழுதுவதற்கு பாவிக்கலாம். அதே போல் மனித வாழ்க்கையை நாங்கள் ஆன்மாக்கள் பகுத்தாய்வு செய்ய வேண்டும், சீவ வேண்டும். பென்சிலை சீவி எப்படி கூர்மையாக்குகின்றோமோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீவ வேண்டும், கெட்டவற்றை விட வேண்டும், சீவி சீவி எறிய வேண்டும், நல்லவற்றை பின்பற்றிட வேண்டும். ஆகவே அந்த பென்சிலை சீவி சீவி அதை கூர்மையாக்குவது போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பகுத்தாய்வு செய்து அந்த கூர்மைக்கு உதாரணமாக எங்களுடைய அறிவை பெருக்க வேண்டும் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அந்த அறிவைத்தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் இருந்து சாதகர்கள் தற்போது பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய அறிவு கூர்மையாக வேண்டும் என்று அந்த பென்சிலை வைத்து செய்கின்றார். ஆனால் இந்த பென்சிலால் எழுதும் போது இந்த பென்சில் ரெண்டு நிலையிலும் தொழிற்படுது என்று சொல்லியிருந்தார். துவக்கத்தில் ஒரு ஓவியனுக்கும் தொழிற்படுகின்றது, ஒரு கொலையாளிக்கும் தொழிற்படுகின்றது. ஆகவே இந்த பென்சிலை வைத்து பல விடயங்கள் செய்யலாம், நல்லது செய்யலாம், கெட்டது செய்யலாம், பிழையானதுகள் செய்யலாம். அந்த அதுக்கு என்ன மாதிரி அருமையான உதாரணம் சொல்லுகின்றார் என்று, பென்சிலால் எழுதும் போது ஏதாவது பிழையாக எழுதிவிட்டோம் என்றால் அந்த பென்சிலுக்கு மேலே ஒரு ரப்பர் பூட்டப்பட்டிருக்கும், ரப்பர் பூட்டிய பென்சில் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ரப்பரால் அந்த பிழையானவற்றை அழிக்கின்றோம், திரும்ப எழுதுகின்றோம், திரும்ப ஏதாவது பிழைவிட்டால் மாத்திரம் அழிக்கின்றோம், சரியானதுகளை அழிப்பதில்லை. ஆகவே அந்த செயல்முறையை எங்களுடைய ஆன்மாக்கு கொண்டு பொருத்துகின்றார். ஆகவே அந்த ரப்பருக்கு என்ன நடக்கின்றது? இப்படியே அழித்து எழுதி, பிழையானவற்றை அழித்து எழுதி, சரியானவற்றை எடுத்து பிழையானவற்றை அழித்து கொண்டிருக்கும் போது ஒரு நிலையில் ரப்பர் தேய்ந்து கலண்டு விழுகின்றது. அதே போல்தான் எங்களுடைய ஆன்மாவும். நாங்கள் இந்த வாழ்க்கையில் நன்மையிலும் தீமையிலும் நல்லதிலும் கெட்டதிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். கெட்டது வரும்போது அதை திரும்ப திரும்ப செய்தால் அந்த ரப்பர் அப்படியே இருக்கும், தேயாது. ஆனால் கூடுதலான ஆக்கள், கூடுதலான ஆன்மாக்கள் கெட்டது செய்யும் போது அது கெட்டது என்று தெரிந்தவுடன் அதை அழித்து விடுகின்றார்கள், சித்தத்தில் இருந்தும் செயலில் இருந்தும். அதான் அந்த ரப்பரை பாவித்து அழிக்கும் முறை. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை கூட நாங்கள் ஆய்வு செய்து தீயவற்றை விட்டு நல்லவற்றை எடுத்து இந்த உடலில் இருக்கும் போது அந்த ரப்பரால் செய்வது போல பென்சில் எழுத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் ஒழுங்கமைக்க வேண்டும். அதுதான் இந்த அன்பரின் ஆரம்ப கேள்வி, எப்படி ஒழுங்குபடுத்தலாம்? ஆகவே இது ஒரு நல்ல உபமானம் இந்த அன்பருக்கு. அதற்கு மேலாகவும் பேராசிரியரின் ரெண்டு விடயங்களை இந்த பென்சிலை வைத்துக் கொடுத்த இடத்தில் கொடுக்கின்றார். இறுதி காலத்தில் இந்த பென்சிலின் உதாரணத்தை அந்த பென்சிலில் இருந்து சீவும், அந்த சீவிக்கொண்டு போகும்போது வரும் அந்த மரத்தின் பகுதியை எடுத்து விளையாட்டுப் பொருட்கள் செய்கின்றார் என்று பேராசிரியர் சொல்கின்றார். சில விளையாட்டுப் பொருட்களை அந்த பகுதியில் இருந்து செய்யலாம் என்று. அதே போல்தான் அவர் ஆன்மாவுக்கு என்ன சொல்கின்றார் என்றால், நாங்கள் இந்த வாழ்க்கையில் வாழும் போது இறுதியில் முடியுமானால் எங்களுடைய இறப்புக்கு பின் கூட எங்களால் இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லவற்றை செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்றார். அது தொண்டாக இருக்கலாம், கிரியா யோகா சங்கங்களாக இருக்கலாம், மற்றவர்களுக்கும் அது பயன்படக்கூடிய முறையில் நாங்களே பாவித்து நாங்களே உண்டு நாங்களே சீவிக்காமல் தொண்டன்ற அடிப்படையில் மற்றவர்களுக்கும் அது உதவக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்து எங்களுடைய வாழ்க்கையை உதர வேண்டும் என்று அந்த பென்சிலை வைத்து சொல்கின்றார். ஆகவே இந்த பென்சிலின் உதாரணத்தில் இறுதியாக அவர் கொண்டு வந்து போடுவது, சைவ சித்தாந்தத்தில் தான் இந்த உதாரணத்தை தரும்போது, இந்த பென்சிலுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதனுடைய செயலுக்கு உள்ளுக்குள் இருக்கும் கேரியம் என்று சொல்லுவோம், காபன் என்று சொல்லுவோம், காபன் குச்சி. ஆகவே அந்த பென்சிலின் செயல்பாடு முழுக்க அந்த அகத்தில் இருக்கும் குச்சியில் தான் இருக்கின்றதே தவிர புறத்தில் இருக்கும் அழகில் இல்லை என்று கொண்டு வந்து முடிக்கின்றார். ஆகவே எங்களுடைய உடலிலும் நாங்கள் புற அழகை பார்க்காமல் அக அழகை பார்க்க வேண்டும் என்பதற்கு அதை உபமானமாக இங்கு பொருத்தலாம். அக அழகுதான் எங்களுடைய சாதனையில் முக்கியம் என்று பாபாஜி சொல்லுகின்றார். அகம் நன்றாக இருந்தால் புறம் நன்றாக அமையும். ஆகவே பெண் சிலை போல் வாழ வேண்டும் என்பது ஒரு நல்லொரு உவமானமாக இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு என்னால் எடுக்கக்கூடியதாக இருந்தது பாபாஜியின் அருளினால் பேராசிரியருடைய உரையில் இருந்து. ஆகவே அந்த அன்பரின் கேள்விக்கு அப்படி நாங்கள் விடை காணும் போது, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த உடலில் நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும், இறந்த பின் கூட இந்த சமுதாயத்திற்கு, மற்றைய ஆன்மாக்களுக்கு, உலகில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு எதை நீங்கள் விட்டு செல்கின்றீர்கள் என்பதும் உங்களுக்கு ஓரளவு அறியக்கூடியதாக இந்த உதாரணத்தில் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே சாதகர்களே, எங்களுடைய கிரியா யோகா வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். அதில் நாங்கள் பலவற்றை செய்யலாம். இந்த ரெண்டு அன்பர்களுடைய கேள்வி மூலம் இன்றைய சத்சங்கத்தை செய்திருந்தோம். இது மிகவும் சிந்திக்க வேண்டியவை. இன்னும் போக போக நீங்கள் சிந்திக்கப் போகின்றீர்கள். சிறிது சிறிதாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை பழகும் போது, யோகத்துக்கு தேவையான அடிப்படை கருத்தை பழகும் போது சிந்திக்கப் போகின்றீர்கள் என்று சொல்லி நன்றியை பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் தெரிவித்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமஹ.
இன்றைய சத்சங்கத்தை சுருக்கமாக மீட்டர் செய்வோமாவில், சைவ சமயத்தில் நாம் இருக்கிறார், நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று கூறலாம். ஏனெனில் சைவ சமயம்தான் ஆதியான சமயம். அது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்தையும் உள்ளடக்கிய சமயம். அத்துடன் கிரியா யோகத்தை உள்ளடக்கியது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே கூறலாம். கிரியா யோகத்தில் சத்குரு கிரியா பாபாஜி எமக்கு வழிகாட்டியாக இருப்பது நாம் செய்த புண்ணியம் என்றே கூறலாம். கிரியா யோக சாதனைகளை நாம் கூட்டிக் கொண்டே போக வேண்டும். அப்போதுதான் நாம் அவரது இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கை தெளிவாக புரியும் என்ற விளக்கத்துடன் அந்த கேள்விக்குரிய சிறந்த பதில் கிடைத்தது. அடுத்து இரண்டாவது அன்பருடைய வாழ்க்கை எப்படி ஒழுங்குபடுத்தலாம் என்ற கேள்விக்கும் சிறப்பான விளக்கம் கிடைக்கப்பட்டது. அதற்கு சுய ஆய்வு, சுய பரிசோதனை தேவை என்ற கருத்துடன் ஒரு பென்சிலை உதாரணம் எடுத்து, ஒரு பென்சிலை போல வாழ வேண்டும் என்ற கருத்து உதாரணம் கொண்டு சிறப்பாக விளக்கப்பட்டது. பென்சில் சீவது போல நாமும் நமது சுய ஆய்வு செய்ய முடியத்துவத்தின் முக்கியத்துவம் விளக்கப்பட்டமை சிறப்பாக இருந்தது. இறுதியாக பென்சிலில் முக்கியமாக அதில் இருக்கும் காரியத்தை பற்றிய விளக்கப்பட்டது மிக சிறப்பாக இருந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் இருந்து ரெண்டு முக்கியமான சிறந்த கருத்துக்கள் எல்லா கிரியா சார்ந்தக்கும் கிடைக்க பெற்றது மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பவாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபா தினமோம், ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, அற்புதமாக அந்த கருத்தை தொகுத்தீர்கள். மியூட்டில் இருங்கள். கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இப்போது இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபா தினமோம்,
ஓம் கிரிய பாபா தினமோம்,
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல யோக வாழ்க்கைக்கு யோக சாதனை செய்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை திருத்திக்கணும், அதை சரிப்படுத்திக்கணும் என்ற ஒரு விஷயத்தை சைவ சித்தாந்த முறைப்படி ரொம்ப அழகாக கூறினீர்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். இந்த மாயா காரிய உலகத்துல நம்மளுடைய மனம் போன போக்கெல்லாம் போகும். அதை இழுத்து கொண்டு வந்து ஒரு நிலைப்படுத்தி செய்யறதுக்கு தான் இந்த சைவ சித்தாந்த உத்திகளை நம்ம கையாள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அததான் நம்ம வந்து சைவ சித்தாந்தத்தை அடிக்கடி, சைவ சித்தாந்தம் யோகியாரு ஒரு ஒரு வார்த்தைக்கு 100 வார்த்தை சொன்ன காரணம் அதுதான். அதை வந்து வேற மாதிரியா நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்த பெருசா ஆக்கி பேசுறாங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனா சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையும் அது கிடையாது. சைவ சித்தாந்தத்துக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. சைவ சித்தாந்தம் உயிர்களை பெண்மைப்படுத்தக்கூடியது, உயிரை மேன்மைப்படுத்தக்கூடியது, இறைவன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உத்திகள் எல்லாம் கொண்டு வந்து அதுல வச்சிருக்காங்க. அதுல சிறப்பானதுதான் நம்ம கிரியா யோகத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த வகையில நம்ம அதுல பயணிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவன் தான் பாபாஜி உங்களை தூண்டுதல் பண்ணி உங்க மூலியமா பேராசிரியர் மூலியமாவும் எல்லார் மூலியமாவும் இந்த பதில கொடுக்கிறார் என்றத நம்ம உணர்ந்து இந்த விஷயங்களை ரொம்ப கெட்டியா புடிச்சி காலத்தை நம்ம விட்டுடாம இதுதான் தரணம். வள்ளலார் சொல்லுவார், இதுவே தரணம், இதுவே தரணம், நான் விடமாட்டேன்னு சொல்லுவார். இந்த தருணத்தை நம்ம விடாத நம்மளுடைய சாதனையும் நம்மளுடைய வாழ்க்கை உயர்வையும் ஆன்மீக சிந்தனையும் பெருக்கிக்கிறதுக்கு பாபாஜி நமக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதை நீங்க மீண்டும் சிந்திங்க, நான் சொல்றதுக்காக சிந்திக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதன் அடிப்படையில நீங்க சிந்திச்சு பார்த்தால என்னுடைய முன்னேற்றம் நமக்கு தெரியும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அருமையாக சொன்ன சில சொற்களையும் தொகுத்து அதற்கு மேலாக இன்னும் மெருகூட்டினீர்கள் உங்களுடைய வளமையான பேச்சுப்படி. நன்றி பாபாஜிக்கே. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.